நீங்கள் SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்போடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம். உங்களுக்கு முதல்ல
வணக்கம் சார்.
அப்துல் கலாம் அவர்கள் எந்த அரசியல் கட்சியிலும் அவர் இணையவில்லை, எந்த அரசியல் கட்சியும் அவர் துவங்கவில்லை, எந்த அரசியல் கட்சியையும் அவர் கைகாட்டி இது நல்ல கட்சி என்று சொல்லவும் இல்லை. அந்த பின்னணியில் இருந்து நீங்கள் இப்போது அப்துல் கலாம் இலட்சிய இந்தியா கட்சி என்ற ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்துள்ளீர்கள். இந்த கட்சி இந்த தேர்தல் வேளையில எதுக்கு, ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா?
அதாவது நான் கட்சி ஆரம்பிக்கல, இளைஞர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா என்னை விடாம பின்தொடர்ந்து தமிழகம் வந்து பாதாளத்துல போயிட்டு இருக்கு. தமிழகத்துல இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், பிஇ படித்தவன் இன்னைக்கு டிரைவராகவும் பியூனாகவும் செக்யூரிட்டியாகவும் விலகக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. விவசாயிகளுக்கு விலை கிடையாது, இங்கே தண்ணி கிடையாது, எந்த நீர்ப்பாசன திட்டங்களும் ஏற்பட நிலைநிறுத்தப்படல. இப்படி ஒவ்வொரு தொழில்துறைகள் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு எல்லா தொழிலுமே வந்து இன்னைக்கு முடங்கி கிடக்கு. இப்படி ஒவ்வொரு நான் போகக்கூடிய அத்தனை இடத்துலயுமே வந்து இந்த இளைஞர்கள் வந்து இன்னைக்கு தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்தார்கள். தொடர்ந்து வந்து அவருடைய கேள்வியே வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கு, இங்க நிலவுது, எங்களுக்கு எந்த கட்சியுமே பிடிக்கல, எலெக்ஷன் வருது, ஏன் நீங்க வரக்கூடாது, இங்க வந்து எங்களை லீட் பண்ணக்கூடாதுன்னு தொடர்ந்து வற்புறுத்திட்டு வந்தாங்க. நான் எவ்வளவோ சொல்லி அவங்கள வந்து நீங்க வந்து பொது சேவையில ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை ஈடுபடுத்தியும் பார்த்தேன். பொது சேவையில ஈடுபடுத்தி அப்துல் கலாம் மிஷன் இந்தியா மூவ்மெண்ட் மூலமாக இந்த ஃபிளட் ரிலீஃபா இருந்தாலும் சரி, மரம் நடுவதா இருந்தாலும் சரி, ஊரணிக்கு உயிர் கொடுக்கக்கூடிய திட்டமா இருந்தாலும் சரி, பல்வேறு திட்டங்கள்ல அவங்களை வந்து ஈடுபடுத்தியும் பார்த்தேன். அது அவங்க ஆர்வமா வந்தாங்க. இந்த சூழ்நிலையில எந்த எங்களுடைய எதிர்காலம் இன்னமும் ஒரு 5 வருஷம் தொலையணுமா, அந்த எதிர்காலம் தொலையணுமா, எந்த வேலை வாய்ப்பு கிடையாது. இன்னைக்கு 2.5 லட்சம் இன்ஜினியர்கள் வந்து என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசெட் என்று தலையில் எழுதி ஒட்டப்பட்டிருக்கிறார்கள். கல்வி முறை பாதிக்கப்பட்டிருக்கு. உயர்கல்வி வந்து அதாலபாதம் சென்று விட்டது. இப்படி பல்வேறு இதுல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல நாங்கெல்லாம் சும்மா இருக்கணுமா, நீங்க ஏன் வரக்கூடாது என்று இங்க தொடர்ந்து அவங்க வற்புறுத்தி வந்தாங்க. நான் எவ்வளவு ரெசிஸ்ட் பண்ணி பார்த்தேன், கேட்கல. வந்து பல்வேறு இடங்கள்ல நான் போறவங்கெல்லாம் வந்து கேட்டாங்க, நான் அதெல்லாம் சமாளிச்சு வந்தேன். கடைசியில ஊருக்கே வந்து நீங்க வந்து ஆகணும்ன்ற ஒரு முடிவோட ஒரு கேம்ப் பண்ணி அவங்க வந்து எல்லாம் வந்து பண்ணதுனால அவர்கள் வேண்டுகோளை ஏற்று அவர்கள் தொடங்கிய 2 கட்சி தொடங்கி வச்சிருந்தாங்க. அந்த தொடங்கிய கட்சிக்கு நான் வந்து தலைமை பொறுப்பு இருக்கு, என்னை கூப்பிட்டாங்க. என்னுடைய தலைமை பொறுப்பை நான் அவங்ககிட்ட, நீங்க முதல்ல கேட்ட கேள்வி, இது நானா கட்சி தொடங்கல, இது வந்து இளைஞர்களும் மாணவர்களும் தொடங்கப்பட்ட கட்சிக்கு நான் தலைமையை ஏற்று நடத்த என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், அவ்வளவுதான்.
அப்படியே இளைஞர்கள் அந்த கட்சியை தொடங்கியிருந்தா கூட அப்துல் கலாம் பேர்ல தான் அந்த கட்சியை நடத்தணுமா என்ன?
15 வருஷமா கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிருக்கோம் புறா திட்டத்தை கொண்டு வர்றதுக்காக. 15 வருஷமா எல்லா கவர்மெண்ட்டுக்கும் நாங்க வந்து அப்துல் கலாம் கொண்ட கனவை வந்து எல்லா கவர்மெண்ட்டுக்கும் எடுத்துட்டு போய் கொடுத்துருக்கோம். ஆனா எந்த கவர்மெண்ட்டுமே முழுசா அதை எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த நாட்டை வந்து வளர்ச்சி பாதை கொண்டு வரல. 2020ல் இந்தியா வளர்ந்த நாடாக மாறணும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, மேனுபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டர் 4 துறையிலும் 10% வளர்ச்சியை தொடர்ந்து 10 வருடங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதான் 2000ல் கொடுத்தாரு அந்த திட்டத்தை. அந்த திட்டத்தை கிட்டத்தட்ட 2015 வரைக்கும் எல்லா கவர்மெண்ட்டுக்கும் சொல்லியாச்சு, எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்கும் நாங்க போய் பேசியாச்சு, ஐஐடிஸ், ஐஐஎம்ஸ், சட்டசபையில போய் பேசியாச்சு, மற்றபடி சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல பேசியாச்சு, இண்டஸ்ட்ரியில பேசியாச்சு, எல்லா இடத்துக்கும் சொல்லியாச்சு. ஆனா யாருமே வந்து அதை நிறைவேற்றுற மாதிரி தெரியல. அப்ப அப்துல் கலாம் கண்ட கனவை நனவாக்கும் பொழுது அப்துல் கலாம் பேர்ல கட்சி வைக்காம வேறவங்க பேர்ல கட்சி வைக்க முடியாது. ஏன்னா அப்துல் கலாம் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. அவர் வந்து இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், வந்து இந்த சாக்கடையை சுத்தப்படுத்துறதுக்கு இறங்கணும், அவங்க தியாகம் பண்ணணும் என்று வந்து இளைஞர்களை கேட்டுட்டாரு. அதுக்காக நாங்க 2 பேரும் சேர்ந்து எழுதின புத்தகமே மேனிபெஸ்டோ ஃபார் சேஞ்ச். இது எப்படி வளர்ச்சிக்கான அரசியலை கிராம பஞ்சாயத்துல இருந்து பார்லிமெண்ட் வரை பிராக்டிஸ் பண்ணுன்றதான் அந்த புத்தகத்தினுடைய பேர். அதுக்கு எப்படி அவங்க கிரியேட்டிவ் லீடர்ஷிப்பா உருவாகணுன்றதா அந்த புத்தகத்தினுடைய பேரு. அதனால வந்து அப்துல் கலாம் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் என்று சொல்வதல்ல. எல்லாருமே வந்து அப்துல் கலாம் அவர்களை வந்து பேரை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களுடைய அவர் சொன்ன திட்டங்களை வந்து செயல்படுத்தணும்ன்ற எண்ணம் யாருக்குமே கிடையாது.
சரி, இப்ப வந்து ஒரு அரசியல் கட்சியை நடத்துறதுக்கு அல்லது தேர்தலில் போட்டி போடுறதுக்கெல்லாம் இந்தியா பொறுத்த அளவுல, தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல கூட கோடிக்கணக்கில் பணம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அது வந்து உங்களுக்கு சாத்தியம் ஆகுது? ஏன் இதை வந்து ஒரு சமூக இயக்கமாக நீங்க நடத்தியிருக்க கூடாது அப்படின்னு சிலர் சொல்றாங்களே?
சமூக இயக்கமா என்னதான் நடத்திக்கிட்டு இருந்தோம் இது வரைக்கும். அப்துல் கலாம் மிஷன் இந்தியா மூவ்மெண்ட் இருந்து இப்ப கட்சி ஆரம்பிச்சா வந்து பணம் வேணும், எல்லாம் வேணும்ன்றது வந்து இன்னைக்கு நிதர்சனமான உண்மை அங்க இருக்கு. பட் ஆனா எங்களுக்கு வந்து பணம் கிடையாது, இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் எங்களுக்கு தெரியாது. நாங்க வந்து இன்னைக்கு இருக்க அரசியலுடைய இலக்கணப்படி பணபலமோ ஆள்பலமோ படைபலமோ இல்லாத ஒரு நிராயுத பாணியை தான் நாங்க நிக்கிறோம். எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே சக்தி மாணவர்கள் சக்தியும் இளைஞர்கள் சக்தியும் மட்டும்தான், அது ஒண்ணுதான். எங்களுக்கு ஒரு ஓட்டு கிடைச்சாலும் அது எங்களுக்கு டெபாசிட் தான். அதனால வந்து நாங்க வந்து இந்த பணத்தை வந்து பணம் இருந்து பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கணும்ன்ற எண்ணம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட அரசியலை பண்ணணும்ன்ற அப்படிப்பட்ட அரசியல் இருக்கக்கூடாது, அதை ஒழிக்கணுன்றதுக்காக தான் நாங்க வந்து இளைஞர்கள் வந்து இதை வரணும்னு சொல்லும் பொழுது இந்த பணத்தை வச்சு நாங்க அரசியல் பண்ண போறதில்ல. இந்த கட்சிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற நாங்கள் மக்களை நோக்கி நாங்க கையேந்திரோம். அவங்கதான் நிதி கொடுக்கணும். அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ரூபாயா இருந்தாலும் அது எங்களுக்கு டெபாசிட், அவங்க ஓடக்கூடிய ஒரு ஓட்டா இருந்தாலும் அது எங்களுக்கு டெபாசிட். கண்டிப்பாக மக்களோடு மக்களாக மக்களுக்கான ஆட்சியை, மக்களால் விரும்பப்படக்கூடிய ஆட்சியை, மக்கள் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று அண்ணா சொன்னார். ஒவ்வொருவரும் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் நீங்கள் தலைவர்களாக வேண்டும் என்று அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் நாங்கள் சொன்ன வேலையில்லா பட்டதாரியை விஐபியாக மாற்றுவோம், ஒரு சாதாரண மனிதனை நாங்கள் விஐபியாக மாற்றக்கூடிய சக்தியை கொண்டு வருவோம் என்ற உணர்வோடு தொடங்கப்பட்டது இந்த கட்சி. எனவே எங்களுக்கு பணம் பெரிதல்ல, மக்களது மனம்தான் பெரிது. பணம் பெரிதல்ல, மக்களது எண்ணம் தான் பெரிது. இப்படிப்பட்ட தலைவர்கள் வேணும்னு மக்கள் நினைச்சா அவங்க ஓட்டு போடட்டும். அவங்க போடுற ஒரு ஓட்டு எனக்கு டெபாசிட், நான் டெபாசிட் போறதை பத்தி கவலைப்படல. எனவே இந்த உணர்வோடு இந்த முதல் தேர்தலை நாங்கள் சந்திக்கிறோம்.
இது எஸ்பிஎஸ் தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டில் புதிதாக துவங்கப்பட்டிருக்கும் அப்துல் கலாம் லட்சிய இந்தியா கட்சியின் தலைவர் பொன்ராஜ் அவர்கள். இப்ப தமிழ்நக அரசியல் களத்தை பார்த்தீங்கன்னா இப்ப கூட்டணி இல்லாம வெற்றி சாத்தியமே இல்லை அப்படின்னு பார்க்கப்படுது. அது எந்த எல்லா கட்சியுமே, திமுக எடுத்துக்கிட்டாலும் சரி, மக்கள் நல கூட்டணி எடுத்துக்கிட்டாலும், எல்லா கட்சியும் அப்படிதான். அப்படி இருக்கிற பின்னணியில் நீங்கள் வந்து இப்போ தமிழறிவு மணியனோட காந்திய மக்கள் இயக்கத்தோட கூட்டணி வச்சுருக்கிறீங்க. காந்திய மக்கள் இயக்கமே முதன்முறையாக போட்டி போடுற ஒரு கட்சி. எப்படி கூட்டணி இல்லாமல் ஒரு வெற்றி அல்லது கூட்டணி இல்லாமல் வந்து ஒரு மாற்றம் சாத்தியப்படும் நினைக்கிறீங்க?
மக்கள் நினைச்சா எதை வேணாலும் டாப் சீட் அறிவியா பண்ண முடியுங்க. இது வந்து மக்களுடைய பவர் வந்து ஓட்டுன்றது மக்களுடைய உரிமை. அந்த உரிமையை வந்து மக்கள் நினைச்சா, இது பெரிய கட்சியா இருந்தாலும் சரி சின்ன கட்சியா இருந்தாலும் சரி, அவர்கள் நினைத்தால் எதையுமே மாற்றக்கூடிய சக்தி இந்திய ஜனநாயகத்துக்கு உண்டு. அது வந்து ஒவ்வொரு தேர்தலையும் நிரூபிச்சிருக்காங்க மக்கள். எனவே வந்து நாங்க வந்து எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கூட்டணி சேரக்கூடாது என்பது வந்து இளைஞர்களது வேண்டுகோள். அதனால இப்போதைக்கு புதுசாக தொடங்கப்பட்ட தமிழறிஞர்களின் கட்சி எங்களை வரவேற்றதன் காரணமாக ஒரு நேர்மையாளர், அவர் செலக்ட் பண்ணக்கூடிய வேட்பாளர்கள் அத்தனை பேருமே ஒரு நேர்மையாளர்களாக செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால அவர் எங்களோடு இணைந்து எங்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு எங்களோடு இணைந்து பணியாற்றுவதற்காக அப்துல் கலாமை பற்றி நாங்கள் செல்கிறோம், அவர் காந்தியை பற்றி அவர் வருகிறார். எனவே இரண்டு தலைவர்களுமே வந்து மிகப்பெரிய தலைவர்கள். எனவே எங்களது வந்து ஒரு இயல்பான கூட்டணி. கண்டிப்பாக வந்து இந்த கூட்டணி வந்து இது வந்து ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய கூட்டணி கிடையாது, இது வந்து முதல் தடவையான கூட்டணி. எனவே வந்து கண்டிப்பாக எங்களால் வந்து மக்களுக்கான ஒரு வாய்ப்பை வந்து நாங்க கொடுக்க முடியும், மக்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்க கொடுக்க முடியும். நல்லவர்களை தேடிக்கொண்டிருக்கிறது தமிழகம், தலைவர்களை தேடிக்கொண்டிருக்கிறது தமிழகம். அதற்கான வாய்ப்பை, அதற்கான வசதியை, அதற்கான ஓட்டளிக்கக்கூடிய ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எங்களால கிரியேட் பண்ணி தர முடியும் என்ற நம்பிக்கை மட்டும்தான் எங்கிட்ட இருக்கு.
ஆனா இப்ப மாற்றத்தை விரும்புகின்ற மக்கள் வந்து பல கட்சிகளுக்கு வாக்களிக்கும் போது வாக்குகள் சிதறுகின்ற வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதாவது இப்ப மாற்றத்தை விரும்புகின்ற மக்கள் தான் மக்கள் நல கூட்டணிக்கு வாக்களிக்க போகின்றார்கள் என்று சொல்கின்றார்கள், மாற்றத்தை விரும்புகின்ற மக்கள் தான் தேமுதிகவுக்கு வாக்களிக்க போகின்றார்கள் என்று சொல்கின்றார்கள். இப்படி இப்ப மாற்றத்தை விரும்புகிற எல்லாருமே வந்து இது மாதிரி கட்சிகளுக்கு எல்லாம் வாக்களிக்கும் போது மீண்டும் அந்த இருபெரும் கட்சிகள் தான் ஆட்சியில தொடர்றதுக்கு உள்ள வாய்ப்புகளை நீங்க உருவாக்குறீங்க. நீங்க ஏன் எல்லாம் ஒன்னா வரக்கூடாது, உங்களை மாதிரி உங்க கட்சி கூட ஏன் மக்கள் நல கூட்டணியில வந்து இணையக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையெல்லாம் முன்வைக்கப்படுது, நீங்க யோசிக்கலையா அப்படி?
அதாவது நாங்க வந்து இதுவரைக்கும் ஓட்டு வங்கியே எங்களுக்கு கிடையாதுங்க, இப்பதான் முத முத உள்ள வர்றோம். எங்களுக்கு கூட்டணியை கூட்டக்கூடிய பலமோ சக்தியோ எதுவுமே எங்கிட்ட கிடையாது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வேணா அந்த சக்தி இருக்கலாம். எங்களை வந்து ஒரு கூட்டணிக்கு கூப்பிடுறது கூட நாங்க வந்து இன்றைக்கு எங்களுக்கு வந்து தகுதி கிடையாது. ஏன்னா இது வந்து ப்ரூவ் பண்ணப்படாத கூட்டணி. அதனால வந்து நாங்க வந்து எங்க இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்கிட்ட வந்து சொன்னதை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். அதாவது வந்து 25% இன்னைக்கு இளைஞர்கள் இருக்காங்க ஓட்டுக்கு. இந்த 25% இளைஞர்கள் வந்து 5% ஏடிஎம்கே, 5% டிஎம்கே, மிச்சம் 5% மற்ற கட்சிகளுக்கு போகும். ஆனா 10% இளைஞர்கள் வந்து போன வட்டம் 10% இளைஞர்கள் ஒரு வேவு தான் அதிமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சை கொடுத்தது, மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுத்தது. அந்த 10% இளைஞர்கள் வந்து இன்னைக்கு வந்து எந்த கட்சியும் வேணான்ற ஒரு நிலைமையில தான் என்கிட்ட வந்திருக்காங்க. அந்த 10% இளைஞர்கள் வந்து நான் சொன்னேன் வந்த உடனே, ஏன்பா இன்னொரு கட்சி தேவையில்லப்பா, நீங்க தான் மாற்றத்துக்காக எத்தனையோ கட்சிகள் இருக்கு, இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நீங்க வந்து ஏன் போடக்கூடாது, ஏன் மக்கள் நல கூட்டணி போகக்கூடாது, ஏன் தேமுதிக போகக்கூடாது, ஏன் வந்து சீமான்ட போகக்கூடாது, ஏன் வந்து நீங்க வாசன்ட போகக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து பண்ணுங்க சார். எல்லாருமே ஒரு பேக்கேஜோட இருக்காங்க, நாங்க அவங்ககிட்ட போக வரும்ல, அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கோம். நீங்க எதுக்கு எங்களை அவங்ககிட்ட போக சொல்றீங்க? நாங்க வந்தது காரணம் யாருமே வேணாம்னு நினைச்சு வந்திருக்கோம் உங்ககிட்ட. நீங்க ஏன் வரக்கூடாது? நீங்க நம்ப மாட்டீங்க, 10% பேரு எங்களுக்கு வந்து நாங்க இருக்கோம் ஓட்டு போடுறதுக்கு. இந்த 10% ஓட்டு நீங்க வரலைனாலும் நாங்க வந்து சுயேட்சையா நிக்க போறோம். நாங்க இன்னும்னா எங்களுக்கு எங்க அப்பா அம்மா கூட ஓட்டு போட மாட்டாங்க. ஆனா நீங்க வந்து தலைமை தாங்கி எங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு நடத்துனீங்கன்னா கண்டிப்பா 10% இளைஞர்களுக்கு எங்க அப்பா அம்மா ஓட்டு போட்டா 30% சார். நீங்க இந்த பொலிட்டிக்கல மொத்தம் சேஞ்சே பண்ண முடியும் சார், நீங்க வாங்க சார்னு கூப்பிட்டாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை கொண்ட இளைஞர்களுக்கு அது நடக்குதோ நடக்கலையோ ரெண்டாவது விஷயம், ஆனா அந்த நம்பிக்கையை போய் பொய்யாக்க நாங்கள் விரும்பல. அதனாலதான் வந்து கண்டிப்பாக ஓகே, இன்னைக்கு எல்லா கட்சியுமே தனித்தனியா நிக்கிது. இதுதான் வந்து ஒரு ஜனநாயகத்துல ஒரு அருமையான ஒரு ஜனநாயக வழிமுறை. அப்ப எல்லா கட்சியுமே தங்களுடைய கொள்கைகள் எடுத்துட்டு போகட்டும் மக்கள்கிட்ட. மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தேர்ந்தெடுக்கட்டும். மக்கள் யாரு வந்து லீடர்ஷிப் கரெக்டா கொடுப்பாங்க, எந்த தலைவர் வந்து இதுவரைக்கும் சொன்ன உறுதிமொழியை காப்பாத்திருக்காங்க, எந்த தலைவர் வந்து இனிமே காப்பாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்று நம்புகிறார்களோ அந்த தலைவர்களை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. நம்புகிற வரை நாங்கள் பயிற்சி செய்வோம், முடியும் வரை நாங்கள் முயற்சி செய்வோம். என்றைக்கு எங்களுக்கு வெற்றி பெறுதோ அதுவரை எங்கள் பயிற்சி தொடரும்.
மற்ற கட்சிகளுக்கெல்லாம் நிறைய கொள்கைகள் இருக்கு அல்லது ஒரு தெளிவான பார்வை இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் வந்து இப்போ பெரிய பிரச்சனைகளை தமிழ்நாடு எதிர்கொள்கின்ற மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டா, குறிப்பாக இப்போ மீத்தேன் பிரச்சனையாகட்டும், முல்லைப்பெரியாறு அணை பிரச்சனையாகட்டும், காவிரி பிரச்சனையாகட்டும், இந்த தமிழக மீனவர்கள் தாக்கப்படுற பிரச்சனையாகட்டும், கூடங்குளம் பிரச்சனையாகட்டும், இந்த கையில் இந்த வாயு குழாய் பதிக்கிற பிரச்சனையாகட்டும், இப்படி பல முக்கிய பிரச்சனைகளில் உங்கள் தீர்வு என்ன அல்லது உங்களது கொள்கை என்ன, நிலைப்பாடு என்னங்கிறது தெளிவாகவே இல்லை. அதாவது வெறுமனே ஊழலை ஒழிப்போம் அல்லது லஞ்சத்தை தவிர்ப்போம்ங்கிற கணக்கில் தான் போயிட்டு இருக்கே தவிர, ஒரு பெரும் பிரச்சனைக்கு தீர்வு எங்களது கொள்கை என்ன அப்படிங்கிறதெல்லாம் இதுவரையும் வரல. இதெல்லாம் வந்து தேர்தல் அறிக்கையில் வெளிவருமா அல்லது அதை பற்றி நீங்கள் இதுவரை சிந்திக்கலையா எப்படி?
அதாவது வந்து எங்களுடைய பாலிசி டாக்குமெண்ட்ல வந்து கிளியரா போட்டிருக்கோம். அதாவது வந்து நான் 40 சின்ன பிள்ளையிலிருந்து விவரம் தெரிஞ்சதுலேருந்து கச்சத்தீவு பிரச்சனை இருக்கு, எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து காவிரி பிரச்சனை இருக்கு, எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து மீனவர் பிரச்சனை இருக்கு. இனிமேலும் இன்னொரு 40 இந்த அரசியல் கட்சிகள் அந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்ப எங்களுடைய தீர்வு வந்து எங்களுடைய கொள்கைகள் வந்து இத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வு தான் நாங்க சொல்லக்கூடிய தீர்வு. அதைத்தான் தெளிவா சொல்லியிருக்கோம். முதல்ல வந்து வெண்மை புரட்சி, ரெண்டாவது வந்து நீல புரட்சி, மூன்றாவது வந்து பசுமை புரட்சின்னு. இதை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன புரட்சின்றது தெரியும். நான் சொல்றேன், காவிரி பிரச்சனைக்கு தீர்வு, முல்லைப்பெரியாறு பிரச்சனைக்கு தீர்வு, இந்த சண்டை கிடையாது, தாவா கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஒரு 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 ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கணும், அது வந்து தமிழக நதிகளை இணைக்கணும், அதிதிரன் நீர்வழிச்சாலைகளை தமிழ்நாட்டில் உருவாக்கணும், அதே மாதிரி சவுத் இந்தியாவில் ஆந்திராவில் கர்நாடகாவில் கேரளாவில் அதிதிரன் நீர்வழிச்சாலையை உருவாக்குறதுக்கான முயற்சி எடுக்கணும். எடுத்தா 2000 TMC சீட்டு இந்த 4 மாநிலங்களுக்கும் வருடத்திற்கு அவைலபிள். அப்ப இந்த இதைத்தான் நாங்க வந்து வலியுறுத்துவோம். இந்த இதை செய்தால் இந்த காவிரி பிரச்சனை தீர்ந்துடும், முல்லைப்பெரியாறு பிரச்சனை தீர்ந்துடும், கச்சத்தீவு பிரச்சனை ஆல்ரெடி கொடுத்தாச்சு, இன்னும் பேசிட்டு இருக்கீங்க கச்சத்தீவு மீட்போம் கச்சத்தீவு மீட்போம். நான் கேட்டு கேட்டு பிடிச்சு போச்சு இந்த தீர்வுகளுக்கு. இதுக்கு என்ன தீர்வு? யார் கொடுத்துருக்கீங்க தீர்வு? ஒருத்தருமே கொடுக்குற தீர்வு. நாங்க சொல்றோம் தீர்வு, தீர்வு டாக்டர் கலாம் அவர்கள் சொன்னார்கள், டீப் சி ஃபிஷிங். அந்த டீப் சி பிசிங்க அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய டீப் சி பிசிங்க இன்னைக்கு வெளிநாடுகள் வந்து இன்னைக்கு மீன் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கான். அந்த டீப் சி பிஷிங் 2000 டன் பிஷ் ட்ராலர்ஸ் கொண்டாந்து நிறுத்தி இந்த 1000 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு அந்த டீப் சி பிஷிங் பயிற்சியை கொடுத்து, உபகரணங்கள் கொடுத்து, போட்டு கொடுத்து, அவங்களை டெக்னாலஜியில என்ஹான்ஸ் பண்ணி, ஸ்கில்ல டெவலப் பண்ணி, அவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தா இந்த மீனவர்கள் பிரச்சனை முடிஞ்சு போயிடும். தீர்வு எங்கிட்ட இருக்கு, ஆனா இந்த தீர்வு எதுவுமே எந்த கட்சியுமே பேசுறது இல்ல. அதைத்தான் நாங்க சொல்றோம். இந்த அப்துல் கலாம் விஷன் இந்தியா பார்ட்டி மூலமாக சொல்யூஷனை தான் நாங்க சொல்ல வர்றோம். கூடங்குளத்தையும் நீச்சு நோக்கத்தையும் தெளிவான பார்வை எங்களுக்கு இருக்கு. அது வளர்ச்சிக்கான திட்டங்கள் வரணும். மீத்தேனை நாங்க ஆதரிக்கவில்லை. மீத்தேன் வந்து ஒரு விவசாய நிலங்களை அழிக்கக்கூடிய திட்டம், அதை நாங்க ஆதரிக்கல. வேற எந்த கெய்ட் பிரச்சனை கிளீனா நான் வந்து அதை பேஸ்புக்ல நான் எழுதியிருக்கேன், என்ன என்ன பார்வை என்பதை எழுதியிருக்கேன். கெய்ட் பிரச்சனை வந்து ஒரு மினிஸ்டர் போன் பண்ணி ஒரு CMDக்கு போன் பண்ணி இதை மாத்துனா மாத்தக்கூடிய பிரச்சனை, அவ்வளவுதான். இதுக்கு போய் கோர்ட் கேஸ் நடந்துகிட்டு இருக்காங்க, தேவையே இல்லை. அடிப்படை அத்தனைக்கும் காரணம் கிளீன் கவர்மெண்ட், எஃபிஷியன்ட் கவர்மெண்ட் அண்ட் ஆக்சலரேட்டட் கவர்னன்ஸ் அண்ட் ஐடென்டிஃபைங் த எக்ஸாக்டிவ் பாலிசிஸ், ரிமூவிங் தம் அண்ட் பிரிங்கிங் த இன்க்ளூசிவ் பாலிசிஸ்.
அப்துல் கலாம் இலட்சிய இந்தியா கட்சிக்கின் வெற்றி மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் உங்களுக்கு?
எல்லா கட்சியும் நம்பிக்கையோட தான் சார் கிளம்பிருந்தாங்க, ஏற்றுக்கொள்வார்களா எல்லாம் பக்கத்துல உறுதிமொழி பத்திரம் வாங்கிட்டு இறங்க முடியாது. இதுல கண்டிப்பா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, இளைஞர்கள் மாணவர்கள் இணைந்து அவர்கள் பெற்றோர்கள் இணைந்தாலே போதும் இந்த மாற்றத்தை ஆட்சி மாற்றத்தை இந்த வருஷமே எங்களால கொண்டு வர முடியும் என்று நாங்க நம்புறோம். அப்படி முடியலன்னா தொடர்ந்து பயிற்சி செய்வோம், எங்கள் முயற்சி வெற்றி பெறும் வரை.
மிக்க நன்றி பொன்ராஜ் அவர்களே, உங்களது முயற்சி வெற்றி பெற நமது வாழ்த்துக்கள். நன்றி.
நன்றி சார், தேங்க்யூ.